சபையின் தலையானவரே, சபையை போஷித்து பாதுகாக்கிறவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் கொள்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாமம் சபையிலே பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா, உங்களுடைய சித்தம் செய்யப்படும். அனுப்புங்க உங்களுடைய வசனத்தை நாங்கள் குடப்பட கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை போஷிங்க. மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான் பிழைப்பான் என்று நீ சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் வாழ மட்டுமல்ல, உமக்குள்ளே வளர, நாங்கள் தேற, நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆவே ஆவே தாவுக்காரம். தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். ஆண்டவரை ஆராதித்தோம், அவரை தொழுது கொண்டோம், கர்த்தர் காடுகி சொல்கிறோம். இதுவேளை நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போக போறோம். ஆண்டவருடைய வார்த்தை இதனால் நம்முடைய ஆத்மாவை ஊடுருவட்டும், நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம், ஒரு திறப்பு வைத வேடவுக்கு தேவனுடைய வசனத்தினால் மட்டுமல்ல தேவ ஆவியினால் நமக்குள்ளே மாற்றங்கள் வரந்திருப்பதில் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். தேவனுடைய வசனங்களை காத்து நடப்பதற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாடி ஸ்தோத்திரம். சரி, இந்த செய்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னுடைய கூட தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான், யோவான் எழுதின 1 நிருபம், ஐ திங்க் 5 அதிகாரம், 4-5 வசனத்தை நாம் வாசி கேட்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுத நிருபம், 1 நிருபம், 5 அதிகாரம், 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
திருப்பருகப்படுங்க.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும்.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
சோ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இது தானிலே மேன்மை உள்ள வாழ்வு, தி எக்ஸலன்ட் லைஃப் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை சொல்கப்பட பார்க்க விரும்புகிறோம். மேன்மையான ஒரு வாழ்வு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஒரு மேன்மையான வாழ்வைத்தான் தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், ஓடுகிறார்கள், விரும்புகிறார்கள், பாடுபடுகிறார்கள். ஆனால் மனிதன் நினைக்கிற மேன்மையான வாழ்வு வேறு, ஆனால் தேவனுடைய விருப்பமான மேன்மையான வாழ்வு வேறு. சோ நாம் எப்படி வாழப்போறோம் என்பதே நமக்கு முன்பாக இருக்கிற காரியமாகும். நாம் உலகத்தவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் அளவும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சென்றடையும் மட்டும் இந்த பூமியில பரதேசிகளைப் போல நாம் வாழுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையான வாழ்வு எது என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஒன்று நிச்சயம் அல்லது அது சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையான வாழ்வு உண்டு என்கின்ற சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முழுமையான ஒரு வாழ்வு அல்லது ஒரு பரிபூர்ணமான வாழ்வு அல்லது ஒரு மேன்மையான வாழ்வு அல்லது மகிமையான ஒரு வாழ்வு ஒரு மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால், அப்பேற்பட்ட வாழ்வு ஒரு மனிதனுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளே மாத்திரம் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு மேன்மையான வாழ்வை அருள முடியும். மட்டும்படி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது எந்த ஒரு தேச தலைவர்களோ நமக்கு ஒரு மேன்மையான வாழ்வை தர முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு மேன்மையான ஒரு வாழ்வை தர வல்லவராக இருக்க. விசுவாசி ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒன்று, நான் ஒரு மேன்மையான வாழ்வு வாழத்தான் தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் அல்லது அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். சோ கிறிஸ்து இயேசுக்குள்ளே தான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையான வாழ்வு உண்டு என்கின்ற சத்தியத்தை இதனாலே நான் கர்த்தருடைய சமூகத்திலே வலியுறுத்த வரும்புறேன். ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். முதலிட காரியங்களை சொல்லிவிட்டு ஐந்து முக்கியமான காரியங்களை முன்பாக வைக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான் ஒரு மனுஷனுக்கு வெற்றி உள்ள வாழ்வு உண்டு, சக்சஸ்ஃபுல் லைஃப். இயேசு கிறிஸ்துக்குள்ளேதான் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியிலே வெற்றி உள்ள வாழ்வு. இரண்டாவது, கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான் ஒரு மனிதனுக்கு சமாதானமான வாழ்வு அல்லது நிம்மதியான வாழ்வு. மூன்றாவது, கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உள்ள வாழ்வு, ஹோப்ஃபுல் லைஃப். நான்காவது, கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான் ஒரு பயனுள்ள வாழ்வு உண்டு. ஐந்தாவது, கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு உண்டு. இதைத்தான் நான் மேன்மையான வாழ்வு என்று குறிப்பிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடு. சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம ஏனோ தானோ ஒன்று வாழ்வதற்கு ஆண்டவராலே அழைக்கப்படவில்லை அல்லது இந்த பூமிக்குரியவர்கள் போல வாழ அழைக்கப்படவில்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது நம்ம மனதில் வைத்திருக்கிறது நல்லது. சோ திரும்ப நாம் வாசித்த அந்த வசனத்தை திரும்ப நாம் வாசிக்க கேட்போமே. எல்லாரும் ஆண்டோட வசனத்தை தயவு செய்து கருத்தாய் கேளுங்கள், கவனியுங்களே. ஏன்னா நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவ்வப்போது தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொன்னதை நாம் அறிவோமே. படி,
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
சரி, இங்க பாருங்க, வெற்றியுள்ள வாழ்வுக்கு திறவுகோல் வசனம் இங்கேதான் இருக்கு. உங்க சிந்தனைகளை கொஞ்சம் திறந்து விடுங்க, உங்க இதய கதவுகளை கொஞ்சம் அகல திறந்து வையுங்க. நான் சொல்றதை கவனிங்க, வெற்றியுள்ள வாழ்வுக்கு திறவுகோல் வசனம் இங்கேதான் இருக்குது. என்னவென்றால், நான்காவது வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, தேவனால் பிறப்பதான் உலகத்தை ஜெயிக்கும். மட்டுமல்ல, அந்த வசனத்தை கீழ்ப்பதி சொல்றது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நன்றா கவனிங்க, நாம் இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டுமாக இருந்தால் அதுக்கு அடிப்படை தேவை விசுவாசம், ஃபெய்த். சக்சஸ்ஃபுல் லைஃப், வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்கு நமக்கு அடிப்படையான தேவை விசுவாசமே. இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுது? இயேசுவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு? அவதான் நான் முதல் சொன்னேன், கிறிஸ்து இயேசுக்குள்ளேதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையான வாழ்வு உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகளை நாம் பார்த்திருக்கிறோம். சரித்திரத்தை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது சரித்திரவாதிகள், பல பிலோசபர்ஸ், பல 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 தத்துவ மேதைகள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்து பல தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறத நாம் அறிவோமே. எனக்கு அறிவானவர்கள் எத்தனையோ பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்ததை நாம் அறிவோம். ஆனால் ஒருவரும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு வழியில வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்தது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை தரும். ஆகவேதான் வசனம் சொல்றது, இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப நான் காரியத்துக்கு வர கவனிங்க, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தா நமக்குள்ளே தேவனை குறித்த விசுவாசம் காணப்பட வேண்டியது அவசியமா? அது என்ன விசுவாசம் என்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறபடி அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? சோ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதே உங்களுக்கு சில கேள்விகள் எழும்புறது இடம் இருக்கு. உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் எப்படி? நாம சண்டை பிடிக்கிறதா அல்லது யுத்தம் பண்றதா அல்லது இந்த உலகத்தை எப்படி செய்வது போல போர்க்கடி தூக்குறதா அல்லது ப்ரொடெஸ்ட் பண்றதா அல்லது ஊர்வலம் பண்றதா? நோ, இவைகள் இந்த உலகத்தின் வழிகள், இவைகள் மாம்பிச பிரகாரமான வழிகள். ஆனால் இங்க வேதவசனம் சொல்ற காரியத்தின் தத்துவத்தை அல்லது தாற்பயத்தை நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டா? சோ இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தையே ஜெயிக்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். இவ்வளவு நேரம் நாம் அவரைத்தான் பாடி துதித்திருக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரித்திருக்கோம். ஒரு காலத்தில் நாம் பாரம்பரியத்துக்குள்ள கிடந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்தில் நாம் பாவத்தில் புரண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்தில் நாம் விக்கிரகங்களை நாம் கும்பிட்டு அவைகளுக்கு முன்பாக விழுந்து கிடந்தோம் இல்லையா? ஆனால் தேவனோ நம் மேல வைத்த இறக்கத்து நிமித்தம், கிருபை நிமித்தம் நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை பிரித்தெடுத்து, வேதம் சொல்றபடி பரிசுத்த அழைப்பினால் நம்மை அழைத்து பிள்ளைகளாக்கி தம்முடைய ஆவியை தந்து தம்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்த படியால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறவன் தான் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். இதை குறித்து நாம் யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தேவனுடைய குமாரனாக கண்டு, அவரை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து, அவரை தன் இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பிதாவுக்கு உன்னதமான தேவனுக்கு பிள்ளையாக மாறுகிறான். ஆகவே என கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக படிங்க, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சரி, இவனை கவனிங்க, உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் என்ன? அதுக்குரிய விளக்கத்தை குறித்து நான் பார்க்கிறேன், படிக்கிறேன். ஒன்றும் பெருசு இல்லை, கவனிங்க, உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் என்ன? நான் ஒன்று சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. ஒன்று, உலகம் நம்ம ஜெயிக்கணும், அல்லது நாம் உலகத்தை ஜெயிக்கணும். ஒரு பக்கம், மறுபக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் உலகம் ஜெயிக்கிறதுக்கு அல்லது உலகம் மேற்கொள்றதுக்கு இடம் இருக்குது. பி கேர் எச்சரிக்கையா இருக்கு, எனக்கு சேர்த்துதான். நல்லா விளையாடும். ஒன்று, உலகம் நம்மை ஜெயிக்கணும், அல்லது நாம் உலகத்தை ஜெயிக்கணும். மறுபக்கம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் உலகம் ஜெயிக்கிறதுக்கு மேற்கொள்றதுக்கு இடம் இருக்குது. இதை நாம் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் உலகம் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்க இல்லை, நாம் உலகத்தை மேற்கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உலகம் நம்மை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கல, நாம் உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் அழைச்சிருக்கார். விசுவாச ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்றது நல்லா கூடிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். மாறாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இனம் புரியாத சோர்வு, எப்ப பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பார். எப்ப பார்த்தாலும் அபவிசுவாசமான வார்த்தைகளையே பேசுவாங்க. பட் ரட்சிக்கப்பட்டிருக்கார், ஞானஸ்தானம் எடுத்திருக்கார், ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அல்லது தவறாமல் ஆராதனைகளுக்கு பங்கு பெற்றலாம். ஆனால் அவருடைய இருதயத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அபவிசுவாசமான வார்த்தைகளாக பேசுவார். இது பிசாசின் ஒரு தந்திரம் என்று சத்தியத்தின்படி நான் கூட சொல்றேன். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்தையே ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில சத்துரு தன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை அதிகமாக பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ஒரு சோர்வு, அல்லது ஒரு ஏதோ ஒரு 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 பின்னடைவு, அல்லது ஏதோ ஒரு 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 கலக்கம், அல்லது ஒரு குழப்பம் மனசுல இருந்துட்டே இருக்கு. கவுனிங்க, நாம் ஆண்டவரை பாடுகிறோம், பாடணும், ஆண்டவரை தொழுகிறோம், தொழுது கொள்ளணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் வேண்டாம், ஸ்தோத்திரம் பலிகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதை நாம் சபையாக கூடி வந்து செய்ய வேண்டிய பிரதான காரியம், அதற்காகத்தான் நாம் கூடி வர. ஆனால் தேவனை பாடி ஸ்தோத்தரிக்கிறவர்களுடைய உள்ளத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இனம் புரியாத சோர்வு மட்டுமல்ல, கவனிங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தோல்வி மனப்பான். அது மாத்திரம் இல்ல, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் கூட இருக்கு. எங்க இந்த பிரச்சனையை விழுங்கிடுமோ, எங்க இந்த பிரச்சனையை மேற்கொண்டுடுமோ, அல்லது எங்க இந்த துன்பம் என்னை விழுங்கி விடுமோ, அல்லது இப்படி ஆகிருமோ, அப்படி ஆகுமோ, இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. பயம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கு, பயம் அவர்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. தோல்வி மனப்பான், இன்னும் சில பேருக்குள்ள இந்த பாவத்தில் இருந்து என்னால் ஜெயிக்க முடியாது, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியாது, இப்படிப்பட்ட சில தோல்வி மனப்பாளிகள் சில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குது. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வெற்றியுள்ள வாழ்வு உண்டு உண்டு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற பிள்ளைகளை இந்த உலகம் ஜெயிக்க முடியாது, அவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். விசுவாசித்து ஆமென் சொன்ன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்ப உலகத்தை ஜெயிக்கிறது என்ற அர்த்தம் என்ன, அதற்குரிய விளக்கம் என்னவென்றால், உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் சோதனைகளுக்கு விரோதமாக நாம் போராடி ஜெயிக்கிற ஜெயம். நல்லா கவனிங்க, உலக ஆசைகள் உலகத்தில் வருகிற சோதனைகள் இவைகளை நாம் போராடி ஜெயிக்கிறது. இந்த போராட்டத்துக்கு நமக்கு அவசியமான ஆயுதம் தான், தேவன் கொடுத்திருக்க ஆயுதம் தான் விசுவாசமாக. ஆகவே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம வாசிக்கிறோம் இல்லையா. ஆகவே வெற்றியுள்ள வாழ்வுக்கு அடிப்படை அடித்தளமே விசுவாசம் தான். சோ ஆகவேதான் பிசாசு நமக்குள்ளே பயங்களையும் சோர்வுகளையும் தோல்வி மனப்பான்மைகளையும் போட்டு நம்முடைய விசுவாச நரம்புகளை முறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் பாரு. சரி, பண்ண கவனிங்க, பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். இல்லாததை நாம் இருக்குன்னு சொல்லி நாம சொல்றது அர்த்தமே, பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா இங்கதான் நம்முடைய விசுவாசத்தை நாம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு, இங்கதான் நம்முடைய விசுவாசத்தை நாம பயன்படுத்த வேண்டியிருக்குது. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க, எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லோருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லோருக்கும் பாடு இருக்குது. வேதம் சொல்றது கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு இயேசுவே நமக்கு சொல்லியிருக்க. ஆனா ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளையும் கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை வைத்து அவைகளை விசுவாசித்து அவைகள் மூலமாக நாம் ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இப்ப என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார், செத்து போயிட்டாரா இல்ல. என்ன கவனிங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய கைகளிலே வேத வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் எழுதி நம்ம கொடுத்திருக்காரு இல்லையா. சோ ஆகவே நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அல்லது நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கு ஏற்றபடி, அல்லது நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யணும், தேவோட வார்த்தைகளை எடுத்து தேவோட வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, ஆஹா இப்படி கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறபடியால் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் பாவத்தை மேற்கொள்வேன் என்றால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார். நன்றா கவனிங்க, கொலோசியர் முதலாம் அதிகாரம் 27 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் அதை கொஞ்சம் படிங்க. கொலோசியர் முதலாம் அதிகாரம் சீக்கிரம் படிங்க. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 27 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எல்லாரும் கூட வேதம் திறந்து என்ன சொல்லப்பட்டு படி.
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க, அது என்ன சொல்லப்பட்டு பாருங்க, கிறிஸ்துவானவர் as a hope of glory, மகிமையின் நம்பிக்கை. அதாவது மகா அடிக்கடி நான் இந்த வசனத்தை இந்த ஜபத்தில் பயன்படுத்துறேன், கவனிங்க கவனிங்க, மிகப்பெரிய நம்பிக்கையா, மகா பெரிய நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு, வாசமாக இருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு அழுதி சொல்றது, உங்களுக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விசுவாசி ஆமே சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாசமாக இருக்கிறார். சோ எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுதார் இல்லையா, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் இல்லையா. உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்குள்ளே வாழ்கிறபடியால், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால், அவர் மேல நாம வைக்கிற விசுவாசத்தினால் எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஜெயிக்க முடியும், எல்லா போராட்டத்திலும் நமக்கு வெட்டி உண்டு, எல்லா பாவங்களும் மேலும் நமக்கு விடுதலை உண்டு. ஏனென்றால் உலகத்தில் இருக்கணும் பார்க்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு நமக்கு பலத காட்டி வச்சுட்டு, அஞ்சு பாரு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கு, அது அப்படி இருக்குது, இதை இப்படி இருக்குன்னு சொல்லி இதையே நமக்கு முன்பாக வச்சு பெருசுபடுத்தி விட்டுருக்காங்க. இப்ப நாம என்ன சொன்னா அதையே பார்த்து பார்த்து, பட் வி பிலீவ் இன் காட். நான் கடவுளை நம்புறவர்கள், தேவன பிள்ளைகள் தான், சந்தேகம் இல்லை. ஆனா நாம் அவங்களையே பார்த்து 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 பயந்து போய் இருக்கிறோம். பாருங்க, அப்படி ஆகிருமோ, இப்படி ஆகிருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, எதிர்காலம் என்ன, குடும்பம் என்ன, பிள்ளைகள் என்ன, அப்படி போல பல காரியங்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக பிசாசு நமக்கு அடுக்கி வச்சிருக்க, அவைகள் உடைக்கப்படும். பாருங்க, அப்படிப்பட்ட அவவிசுவாசமான சிந்தைகள், அப்படிப்பட்ட அவவிசுவாசமான காரியங்கள் நமக்குள்ளே அதிகரிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவைகளை நாம் உடைக்க வேண்டும், அவைகளை நாம் தகர்க்க வேண்டும். விசுவாசத்தினால், விசுவாசத்தினால். என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசப்படி சொல்லப்படுது. இயேசுவை தேவன குமாரன் என்று நாம் விசுவாசித்தும் நாம தோத்து போயிட்டேன். வேறு எங்கு நமக்கு விமோசனம் கிடைக்குது? வேறு ஏது வழி இருக்குது? வேறு என்ன எதிர்காலம் இருக்குது? யோசிச்சு பார். இப்படி சொல்ல ஒரு காரியம் மனதில் ஜாபம் இருக்கு. என்ன தெரியுமா? லூக்கா 16 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோமே, ஐஸ்வர்யவான் லாசரு அனுபவமே நான் படிக்கிறோம் இல்லையா? என்ன சொல்லுவாருன்னா, அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்த அவனுக்கு குறைவே இல்லை. எவ்ரி திங் இஸ் அவைலபிள், எல்லாம் அவனுக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்திருக்கு. சொல்ல போனா இன்றைக்கு இந்த உலகத்துல ஹைஃபையாக வாழ்றாங்க பாருங்க. அதை போல அவனும் இந்த உலகத்துல எல்லாம் அவனுக்கு இருந்திருக்கு. அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்தான்னு வேதம் சொல்லுது. அவன் அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்தபடியால் தானோ அனுதினமும் தன்னை படைச்ச தேவனை மறந்து வாழ்ந்துட்டான். பாருங்க, தன்னை படைச்ச ஒரு இறைவன் உண்டு, தன்னை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு, தனக்காக வரிச்ச ஒரு தெய்வம் உண்டு என்பதை அவன் மறந்து வாழ்ற அளவுக்கு அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய கண்களை கூடாக்குறது ஒரு அரிய. ஆனா கவனிங்க, அதே நேரத்தில் அவனுடைய வீட்டிலே ஒரு ஏழை இருந்திருக்கான். அவனுக்குரிய வேதம் தர குறிப்பு என்ன? அவருடைய சாப்பாட்டு மேசை டைனிங் டேபிள் கீழே கிடந்திருக்கான். அங்கதான் அவனுக்கு வாழ்க்கை. ஏன் கிடந்திருக்கான்? மேசையில் இருந்து விழுகிற துண்டு துணிக்கிற தன் பசி ஆட்ட வேதம் சொல்றது ஆசையாக இருந்தான், ஆசையாக இருந்தான். அந்த அளவுக்கு பசியின் கொடுமை. என்னை பொறுத்தவரை அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை, குட்டியும் இல்லை, வேலையும் இல்லை, பொருளும் இல்லை, பண்ண ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யவானுக்கு இல்லை என்று சொல்ல எதுவும் இல்லை, இவனுக்கு இருக்கு என்று சொல்ல எதுவும் இல்லை. இதான் ரெண்டு பேருக்கும் இருக்க பெரிய வித்தியாசம். ஆனா ஆனா என்ன கவனிங்க, அவன் அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்தது உண்மைதான். ஆனா அவன் மறிச்ச போதோ வேதத்தில் வாசிக்கிறோம், எங்க போன பாதாளத்தில் கொண்டே விடப்பட்டாசரை கொண்டு சொல்லும்படுது. அவ மறித்த போது தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு விடப்பட்டான். ஆபிரகாம் யார் என்று வேதம் நம்ம சொல்றது? விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். கவனிங்க, அனுதினமும் நாயோடு நாயா கிடந்து போராடி மேசில விழுந்து துண்டு துணிக்கைகளால கூட தன் பசியாற்ற ஆசையாக இருந்தாலும் தேவன் மேலே அவன் வைத்த விசுவாசத்தை அவன் காத்துக்கொண்டா பாரு. ஆகவே அவன் மறித்த போது விசுவாசிகளும் தகப்பனாகி ஆபிரகாம் மடியில் கொண்டு விடப்பட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்தியே, உன் முடிவு என்ன? இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த நிலைமையிலிருந்து யாரை விடுதலாக்க முடியும்? பாதாளத்திலிருந்து வெளியேறதுக்கு ஏதாவது வழி இருக்குதோ? யாராவது ஏதாவது பாஸ்போர்ட் கொடுக்க முடியுமோ? யாராவது ஏதாவது உதவி செய்ய முடியுமோ? யாராவது தேடி வர முடியுமோ? யாராவது அவரை விசிட் பண்ண முடியுமோ? யாராவது அவருக்கு உதவி செய்ய முடியுமோ? பினிஷ், எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. ஒரே ஒரு வாழ்க்கை. அவனுக்கு தேவன் ஒருமுறை ஆஸ்தியை கொடுத்திருக்கலாம், வசதியை கொடுத்திருக்கலாம், வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். எப்படியோ வாழ்ந்தான், தன் படை தன்னை படைச்ச தேவனை மறந்தான், காலிலே கிடந்து அந்த ஏழையை மறந்தான், வாழ்ந்தான், மடித்தான். ஆனால் முடிவில் எங்க போனா? பாதாள போனான். ஆனா ஏழை லாசருவு ஒன்றுமில்லாது இருந்த போதும் தன் தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்தை அவன் காத்துக்கொண்டபடியால் அவன் மடித்த போது எங்கே? ஆபிரகாமுடைய மடியிலே பரதேசத்தில் கொண்டு விடப்பட்டான்னு சொன்னாப்பா. இப்ப எனக்கு எது மேன்மையான வாழ் சொல்லுங்க? எது மேன்மையான வாழ்? இந்த உலகத்தில் அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்து ஏனோ தானோண்டு வாழ்கின்ற மடிகிறது மேன்மையான வாழ்வோ, அல்லது உன்னதமான தேவனை விசுவாசித்து அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை அனுபவித்து சத்தியத்தின் நிமித்தம் வாழ்ந்து அதில் வருகிற வேதனைகளை அனுபவித்து கண்ணு மூடி தேவராட்சத்தில் பிரபசிக்கிறது மேன்மை உள்ள வாழ்வா? எது மேன்மை உள்ள வாழ்வு? கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டு போட போகிறோமா, அல்லது என்றென்றைக்கும் வாழப்போகிற நித்திய வாழ்வுக்காக நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோமா? எங்க நமக்கு தான் ஆண்டவர் அறிவு தந்திருக்கிறார், உணர்வை தந்திருக்கிறார், சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறார். ஆனால் என்ன சொல்றது, நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தை ஜெயித்தவரை நமக்குள்ள வச்சுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் தோத்து போயிட்டா? ஆகவே நான் சொல்றேன், கேளுங்க கேளுங்க, எனக்கு சேர்த்துதான் தேவன் God knows everything. தேவன் எல்லாவற்றையும் அறிவார். ஆகவே உலகத்தை ஜெயிக்கின்ற அர்த்தம் என்ன? உலக ஆசைகள், உலகத்தில் வருகிற சோதனைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கும். ஆனா ஏதனை என்ன பண்றார், துன்பம் துக்கம் என்ன பண்றார், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக ஆசைகளை சிக்கி போய் கிடக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோதனைகளில் விழுந்து போய் கிடக்கிறார். சோதனை விழுந்த பிற்பாடு சூழ்நிலைகளை பழிசாட்டுகிறார்கள், அல்லது சோதனை விழுந்த பிற்பாடு மற்றவர்களை குறை சொல்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் விழுந்ததை, சோதனையில் விழுந்ததை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல், அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப மனதில்லாமல், சூழ்நிலை சரியில்லை அதனால தான் நான் விழுந்துட்டேன், அவர் இப்படி செஞ்சபடியா தான் நான் இப்படி நடந்துட்டேன், அப்படி மற்றவர்களை பழிசாட்டி மற்றவர்கள் மேலே போட்டு வரும் பழி. என்ற கரிவான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கும் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை சத்தியப்படுகின்றார். உலக ஆசைகள் நம்மை விழுங்கிடாதபடி தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளும். நாம் எல்லாரும் நித்தியத்தில் பிரவேசிக்கணும், நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். பாருங்க, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது என்றென்றைக்கும் யுகா யுகமா அன்எண்டிங்கா எவர்லாஸ்டிங் என்றென்றைக்கும் முடிவில்லாமல் சதா காலங்களும் தன்னோடு வாழ இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவரே, என்றென்றைக்கும் உம்மோடு வாழலவா என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த காலத்து இந்த வாழ்க்கையில பாடுகள் உண்டுதான், வேதனை உண்டுதான், குறைவுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, ஆனால் ஒரு நாள் வரும், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன், மகிமைகளை பிரவேசிப்பேன், தேவனுடைய மகிமையை காணுவேன், அப்பொழுது கண்ணீர் எல்லாம் களிப்பாக மாறிப்போம். விசுவாச ஒரு ஆமை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே சொல்லுது, இக்கால பாடுகள் நன்றாக விளையக்கூடிய இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் இனிமே நாம் அனுபவிக்க போகிற மேன்மையான வாழ்வுக்கு ஒப்பானதல்ல. ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம், மோசே குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா? 11:24-25 நாம் பார்க்கும் பொழுது அவனை குறித்து என்ன சொல்றது, பார்வோடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை ஒருத்தானா? ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் அரண்மனை வாழ்வு மேன்மையான வாழ்வு அவன் என்று எண்ணி இருந்தா அரண்மனையில் இருந்திருக்கலாம், அடுத்து அரசனாக வந்திருக்கலாம், எகிப்தை ஆண்டிருக்கலாம், ஆனால் மேன்மையான வாழ்வு எது என்பதை அறிந்திருந்த அந்த தேவனுடைய மனுஷனோ அன்றைக்கு பெரிய வல்லரசு என்று கருதப்பட்டது எகிப்து, நாகரிகம் வளர்ந்தது எகிப்தில், அப்படிப்பட்ட அரண்மனை வாழ்வு அவனுக்கு இருந்தது. ஆனால் எதை சொல்றது, பார்வோட குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். ராஜ மேன்மையை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அரண்மனை வாழ்வா, அரண்மனை எகிப்தின் அரண்மனை வாழ்வா, அல்லது தேவ ஜனங்களோட துன்பங்களை அனுபவிக்கிற வாழ்வா? உலகம் என்ன சொல்லும், உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு என்ன பைத்தியமா, அரண்மனை வாழ்வு காத்திருக்கப்பா, இதை விட்டுட்டு போய் இந்த ஜனங்களோட போய் துன்பத்தை அனுபவிக்க போறியா? ஆனால் தேவ மனுஷன் அறிவா எது மேன்மையான வாழ்வு. ஆகவே கொஞ்ச காலம் அரண்மனை வாழ்வு அல்ல மேன்மையான வாழ்வு, தேவ ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிக்கிறதே மேன்மையான வாழ்வு, தேவனுடைய தேவனோடு வாழ்வதே மேன்மையான வாழ்வு என்பதை அறிந்திருந்த அந்த மோசே எகிப்தின் மேன்மைகளை உதறி தள்ளி விட்டு தன் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான. அட்டா அட்டா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த மனுஷனாவது துன்பத்தை தெரிஞ்சு கொள்வானா? யோசி. ஆனா அவன் தேவனுடைய மனுஷன், ஆகவேதான் தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சு கொண்டான். அவனுக்கு தெரியும் மேன்மையான வாழ்வு எதுன்னு சொல்லி. நான் சொல்ற கேளுங்க, நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை மோசே பார்வோனாக வந்திருக்கலாம், ஆனா பார்வோனாக வந்திருந்தா ஒருவன் எய்த்து ஆண்டிருக்கலாம், ஆனா அதோடு அவருடைய கதை முடிஞ்சிருக்கும், அவருடைய பேர வழியில தெரிஞ்சிருக்கா. ஆனா அன்றைக்கு அவன் மேன்மையான வாழ்வு எது என்பதை விசுவாசித்து எய்த்தின் அரண்மனையை விட்டு வெளியில் வந்து தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற பாருங்க, மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான் பாரு. இன்றைக்கும் மோசே, நாங்கள் மோசையுடைய சீடர், இயேசுவை பார்த்து பரிசே சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நான் மோசையோட சீசர். அந்த அளவுக்கு அவன் மேன்மை உள்ளவனாக இருந்த காரணம் என்னவென்றால், அவன் எது மேன்மையான என்பதை அவன் கண்டுகொண்டான், தெரிந்து கொண்டான். ஆகவே உலக சிற்றின்பங்களை திறந்து உலக வளங்களை வறுத்து தன் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டால் அவனுக்கு தெரியும் மேன்மையான வாழ்வேதன் சொல். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு குறைவுகள் இருக்கல, நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. உலகத்தவர்களை போல இந்த உலகத்தவர்களை போல நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது உலகத்தவர்கள் போல நாம் ஹைஃபையாக வாழாமல் இருக்கலாம், அல்லது உலகத்தவர்கள் போல நாம் செல்வம் செழிப்பாக இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாது, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, அவர்கள் வாழ்ற வாழ்வு பார்க்க நாம் வாழுகிற வாழ்வுதான் மேன்மையான வாழ்வு. ஹல்லேலூயா. விசுவாசியோர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தை ஜெயித்த உன்னதமான தேவனுடைய குமாரர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயித்தவன் யார்? கிரேட் அலெக்சாண்டர். ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு நாடு இல்லை என்று அங்கலாய்த்தான என்று அவனை குறித்த சரித்திரம் சொல்லுது. எந்த நாடுகள்லாம் படையெடுத்தானோ அது எல்லாத்தையும் ஜெயித்தான். ஆனா அவன் இருந்து யோசித்து பார்த்தேன், என்ன தெரியுமா, அவன் ஜெயித்தது உண்மைதான், நாடுகளை ஜெயித்தது உண்மைதான், ஆனால் அவன் நாடுகளை எல்லாம் ஜெயிக்கவனும் பிடிக்கவனும் ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் பண்ணி இருந்து அவனை ஏற்படுத்தினபடியால் அப்படி நடந்தது. நேபு காத்து நேச்சாரம் எடுங்க, ஆண்டு சொல்ற அவன் என் ஊழியக்காரன் சொல்றான். அப்ப இறைமே சொல்றார், தேவனே நீர் நீதியை நிலைநாட்ட நீதி செய்ய அவனை தெரிந்து கொண்டீர் அப்படின்னு சொல்லி. அப்ப தன் ஜனத்தை தண்டிப்பதற்காக, தன் ஜனத்தை திருத்துவதற்காக, தன் ஜனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக, நியாயம் செய்வதற்காக நேபுகாத்நேச்சாருங்கிற மன்னனை தேவன் எழுப்பி அவர்களை இவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தது மாத்திரமல்ல, அனைத்து தேசங்களையும் அவருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே ஜெயித்தது நேபுகாத்நேச்சார் உண்மைதான், ஆனா அவரை குறித்து ஏற்கனவே ஆண்டவர் நிர்ணயித்தபடியே காரியங்கள் நடக்குது பாரு. நல்ல பிள்ளைகள், எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அலெக்சாண்டர் உலக உலகத்துல பல ராஜ்யங்களை ஜெயித்திருக்கலாம், நன்றாக கவனிங்க, ஆனா முடிவிலேயோ அவர் மறித்து போயிட்டார், கிறிஸ்துவை அறியாமல் மறித்து போயிட்டார். ராஜ்யங்களை ஜெயித்திருக்கலாம், தேசங்களை ஜெயித்திருக்கலாம், ஆனால் முடிவு இப்ப நான் கேட்கிறேன், நாம என்ன யுத்தம் பண்ணி தேசங்களை ஜெயிக்காவிட்டால், சண்டை பிடிச்சு ராஜ்யங்களை பிடிக்காவிட்டாலும் நம்ம முடிவு நாம் அறிவோமே, நாம் மறித்தால் எங்கே போவோம் என்று அறிவோமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவைகளும் பார்க்க நாம் வாழுகிற இந்த வாழ்வு மேன்மை உள்ள வாழ்வு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே அவ்வப்போது தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தாக உள்ள வச்சு நம்மளை ஒப்பிட்டு கம்பே பண்ணி பார்க்கறது அவர்களை போடு நாளில் இவைகள் உங்களை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கடைசியா இப்ப இப்படி எல்லாம் சிந்திச்சீங்க, அரை அவங்கள மாதிரி நாங்க இல்ல, இவங்கள மாதிரி நாங்க இல்ல, அரை வாழ்ந்தா அவங்கள போலதான். நான் வெளியில சொல்ல மாட்டோம், அரை ஒருவேளை உள்ளத்துல நான் நினைப்போம் இல்லையா, ஆனா தேவனோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிவார், தடர் ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களில வாசமாக இருக்கிறாரு. மாடு மாடி மடங்களிலே வாழ்ந்தும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிற வாழ்விலும் பார்க்க, சாதாரண ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் அவன் கிறிஸ்துவோடு வாழ்வானாக இருந்தால் அதுவே மேன்மை உள்ள வாழ்வு என்று சத்தியது. இப்படி நான் உங்களை சொன்னேன், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் என்ன இல்லாட்டாலும் இருக்க வேண்டிய இருக்கிறார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் உலகத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கிற ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்தான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நன்றாய் கவனிங்க, தங்கச்சிமார் அக்காமார் அண்ணாமார் தம்பிமார் நன்றாய் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலம் கவனிங்க, உலக ஆசைகளை ஜெயித்து சோதனைகளை ஜெயித்து நாம் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவளாக இருக்கணும். அதுவே மேன்மை உள்ள வாழ்வு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எங்க யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்களா? ஐ ஹேவ் கன்க்யூர் திஸ் வேர்ல்ட் சொல்லி நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் யாராவது சொன்னாங்க? நாடுகளை பிடித்திருக்கலாம், தேசங்களை பிடித்திருக்கலாம், ஆனா உலகத்தையே ஜெயித்தேன்னு சொன்ன ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த கவனிங்கள், இப்ப அவர் நமக்குள்ளே குலசியர் 1:27 வாசித்தோம் இல்லையா, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வாசம், மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் வாசம் படுவதே அந்த ரகசியம். உலகத்துக்கு அது தெரியாது, பட் உனக்கு அது தெரியும். உனக்குள்ளே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறது அறிவாயே. இது ஒரு ரகசியம் வேத சொல்றது. எனக்கு அறிவானவர்களே, மகிமை நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக. எந்த சோதனையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த துன்ப துக்கம் துயரங்கள் தனிமைகள் தள்ளிவிடப்பட நிலைமைகள், எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நிலையிலும் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே அடிக்கடி நான் ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே நான் உமக்குள்ளே சொல்லுவேன். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. இதான் உறவு, இதான் உறவு. 15 இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில், ரிமைன் இன் மீ அண்ட் ஐ வில் ரிமைன் இன் யூ. என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கிறிஸ்து எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே. இதான் உறவு. உறவு, இந்த உறவுக்கு ஒரு பங்கம் வந்திருக்கணும். அதை நான் சொல்றேன், நான் கண்மை காலங்களிலே இருந்து யோசித்த ஒரு காரியத்தை மனசில் உணர்ந்து கொண்டு தெரியுமா சொல்ற கேளுங்க, கேளுங்க, கேட்க காதுள்ள. ஆண்டவருக்கு ஊழியங்கள் செய்யற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அநேகரை நாம் பார்த்திருக்கோம். அதுக்கு ஆண்டவர் சோதரம் பண்ண. ஆனா ஆண்டவர்ல அன்பு கூறுறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உண்மையாக அன்பு கூறாமலும் ஆண்டவோட பணியை செய்யலாம். காலம் 8 ஆபீஸுக்கு போறாங்க, பியூரோக்கு போறாங்க, அல்லது வேலை தடைக்கு போறாங்க. ஒருவேளை 4 மட்டும் வேலை செய்யணும், செய்யறாங்க. சரி, அது போல ஆண்டவோட ஊழியத்தையும் செய்யறதுக்கு இடம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றத தயவு செய்து கேளு. தேவனோ நம்முடைய இருதயத்தை அறிவார். நான் என்ன அடிப்படையில் ஆண்டோட ஊழியத்தை செய்யறேன்? நான் எதற்காக ஆண்டோட ஊழியத்தை செய்யறேன்? தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறேன். கத்தர் அன்பு கூர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பாக்கியவான். இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆகவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம். கிறிஸ்து இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள வாசம் பண்றது விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்துவங்களை விசுவாசிங்க. உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை விசுவாசியாதீங்க. அவைகள் யதார்த்தம் தான், உங்களை சுத்தி நடக்கிற காரியங்கள் உண்மைதான். ஆனால் அதை விட சத்தியம் நம்முடைய கையில இருக்குதே, வாக்கு தத்துவம் நம்முடைய கைகளில் இருக்குது, வசனம் நம்முடைய கையில இருக்குது. அப்ப இவை பொய்யாகுமோ? நம்மை சுத்தி நடக்கிற காரியங்கள் உண்மை என்றால் தேவனுடைய வசனம் பொய்யாகுமோ? இங்கதான் பிசாசு நம்முடைய கண்களை கூடாகிறார். இங்கதான் பிசாசு நம்முடைய விசுவாசத்தை ஒடுக்கிறோம். பாருங்க, மெலிந்து போகிறோம், நலிந்து போகிறோம், விசுவாசத்தை கோட்டை விட்டு விடுகிறோம். பிரச்சனைகளை பார்த்து நாம் சொந்து போய்விட்டோம். அவைகளையே பேசி பேசி அவவிசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து கொட்டி தள்ளுகிறோம். கருபார தேவோட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் நடக்கிற காரியங்கள் உண்மைதான், நம்மை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் உண்மைதான். அதை விட தேவனுடைய வசனம் சத்தியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் சத்தியம். விசுவாசிங்க, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். விசுவாச ஒரு ஆமி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, வடி நீ என்னத்தை விசுவாசிக்கிறியோ அதோட வாயினால சொல்லு. சில நேரத்தை நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லா பாவத்தின் மேலே எனக்கு வெட்டு இருக்கு, பிகாஸ் ஆஃப் யூ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, கிறிஸ்துவினாலே எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள என்னாலும் முடியும், முடியும். நாம் இதை விசுவாசிக்கணும். நாம விசுவாசிக்க வாயினாலும் அறிக்கப்படும். நம்ம சுத்தி நடக்கிறது இருக்கட்டும், சூழ்நிலைகளை மாற்ற தேவனால முடியும், காரியங்களை மாற்ற தேவனால முடியும், அனைத்தையும் அனுகூலமாக மாற்ற தேவனால முடியும். இதை நாம விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். பைபிள் வேதம் சொல்றது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். அதான் கவனி, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். பயம் பிசாசுக்கு வருது. ஒருபோது தேவனோட உள்ளத்துல பயத்தை தர மாட்டார். ஒருவேளை நீங்க பயத்தோட வந்திருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்றேன், தீக்க தரிசா சொல்றேன், கேளுங்க கேளுங்க. உங்களோட உள்ளங்களில் இருக்கிற பயங்கள் அது தேவனால வந்தது அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயத்தை தருவரும் அல்ல. பயம் பிசாசத்துக்கு வருது. எங்க பயம் இருக்குதோ அங்க விசுவாசம் வேக் அவுட் பண்ணாது. எங்க பயம் குடிகொழுதோ அங்க விசுவாசம் கிரியை செய்யாது. அங்க பயம்தான் மேலோங்கி நிற்கும். அங்க மாமிசம் மேலோங்கும். பயம் மேற்கொள்ள 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 மாமிச பிரகாரமாக நாம யோசிப்பட்ட இந்த பிரச்சனை எப்படி தீக்கிறது, இந்த பிரச்சனை யாருத்திட்ட போய் சொல்றது, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீக்கிறது, தீத்தியது ஏதாவது சில வழியில அப்படியே இன்னும் கொஞ்சம் தடி பண்ண குறுக்கு வழிகளை, சத்தியத்துக்கு புறம்பான வழிகளை கையாள முயற்சிப்பான். இப்ப விசாச சிரிப்பா, சோத்திர பேசுனாதான் என்று பாடினது உண்மைதா? ஆனா சத்துரு நம்ம ஜெயிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கூடாது. உலகம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கூடாது. உலகத்தை ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்க நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்க தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்க தேவனோட பிள்ளைகளாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆண்டவரை உள்ள வச்சுக்கொண்டு இப்படி சொந்து போயிருந்தா நான் சொல்லுவேன், உள்ளே இருக்கிற தேவ ஆவியர் துக்கப்படுவார். நம்முடைய உள்ளங்களிலே அபவிசுவாசம் தொக்கி நிற்கும் பொழுது உள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறார், துக்கப்படுகிறார், துக்கப்படுகிறார். நான் பொய் சொன்னா மாத்திரம் ஆவியானவர் துக்கப்படுறது அல்ல, நான் களவு செய்தால் மாத்திரம் ஆவியானவர் துக்கப்படுறது அல்ல, அல்லது கூடாத பாசைகளை வார்த்தைகளை சொல்லும் பொழுது மாத்திரம் ஆவியானவர் துக்கப்படுறது அல்ல. நமக்குள்ளே அபவிசுவாசங்கள் பெருகும் போதும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சேர துக்கப்படுகிறார், துக்கப்படுகிறார், துக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போவார். பிரச்சனைகளை அதையே நினைச்சு 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 கலங்கி போவார். உன்னை உண்டாக்கின தேவன் உண்டு, உன்னை அழைத்த தேவன் உண்டு, உன் பிரச்சனைகளை தீக்க வல்லம் உள்ள தெய்வம் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கு. பிரச்சனைகள் மத்தியில எலும்பு நின்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கு. யோபு இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டங்கள் துன்பத்தின் மத்தியில தான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் முழங்கினான். பாருங்க, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்லிட்டே போகலாம், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறச்ச தேவோட வசனத்தை நம்புங்க, அதை வாசிங்க, வாக்கு தத்தங்களை பிடிங்க, நம்புங்க. பிரச்சனைகள் நடக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், உண்மைதான். கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான், தேவைகள் இருக்கிறது உண்மைதான், அதை நான் மறுக்கிறேன். ஆனா அவைகளில் இருந்து நமக்கு விடுதலை தர நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, அறிக்கை, எல்லா பிரச்சனைகள் இருந்தும் எல்லா வியாதிகள் இருந்தும் ஆண்டவர் இயேசு எனக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விசுவாசியோட ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்ல, சில பேருக்கு ஆண்டவரை பாடி துதிக்கிறதுக்கே இயலாம இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவளோட பிரச்சனை என்ன மேற்கொண்டுட்டு பாரு. பட் அவர் தேவோட பிள்ளைகள் தான், ஆண்டோட பிள்ளைகள் தான். ஆனா ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி அவ்வளவு பிரச்சனைகளை பிசாசுக்கு கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் பாரு. அவங்க ஆலயத்துக்கு வந்தாலும் பிசாசு அந்த பிரச்சனையிலே காட்டிட்டு இருப்பார், அந்த பிரச்சனைகளையும் ஞாபகப்படுத்தி இருப்பார். ஏதோ விதத்துல பிசாசு நம்ம டிஸ்டர்ப் பண்றான் பாரு. எனக்கு அறிவாரு தேவோட பிள்ளைகளை, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உலக ஆசைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளாதே, உலகத்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அதை பின்பற்றது முயற்சியாதீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய ஏற்பாட்டை தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிவோமே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்திலே குடியிருத்தின பின்பும் அவர்களை சுத்தி இருக்கிற சில அந்நிய ஜாதிகளை அழிக்காமல் பயிற்சி வச்சார், விட்டு வச்சார் இவைகளை சோதிப்பதற்காக. ஆனா கடந்தது நாட்கள் கடந்த பிற்பாடு என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் தேவனாலே விடுதலையாக்கப்பட்டு வந்தாலும் தங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஜாதிகளுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவைகளை தங்கள் வாழ்க்கையில கைகொண்டபடியால் முடிவில் நடந்தது, தேவன் கொடுத்த தேசத்திலிருந்து தேவன் அவர்களை பிடுங்கி எடுத்தார். 70 ஆண்டுகள் தேசம் அவர்களை கக்கி விட்டது. பார், ஆண்டவரே கொண்டு வந்தாரு, இப்ப அவரே அவர்களை அதை விட்டு அகற்றது நான் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, தங்களை சுத்தி நடக்கிறவர்களுடைய காரியங்களை அவர்கள் கண்டு கை கொண்டுபடியால் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தவர்கள் மத்தியில தான் நாம் வாழ்கிறோம். நம்மை சுத்திலும் அவவிசுவாசிகள், நம்மை சுத்திலும் தேவனை நம்பாத பெரும் ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் வாழ்றது உண்மைதான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களை பார்த்து அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அப்படி இல்லையே இப்படி இல்லையே அவர்களை போல நம்மை போல அவர்கள் வாழணுமா, நம்மை போல அவர்கள் வாழணுமா, அல்லது நாம் அவர்களை போல மாறுறதா? சில இடங்களில் ஆண்டவர் இயேசு குறித்து சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நிலைமை, வெட்கம், வேதனை, துக்கம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஆசைகளை சோதனைகளை நாம் செய்க விசுவாசமே நமக்கு தரவுங்களா? விசுவாசமே உலகத்தை செய்கிற ஜெயம். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். சோ வெற்றியுள்ள வாழ்வின் திறவுகோல் அது விசுவாசமே, அதுவே மேன்மையுள்ளவா. சீக்கிரமா போக, 2வது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். படிங்க பிலிப்பியர் 4:6-7 சீக்கிரம் படிங்க. பிலிப்பியர் நிருபம் சீக்கிரம் 4:6-7 படிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து.
இந்த இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இங்க மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதாவது மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய கேப்பபிலிட்டி, மனுஷனுடைய திறமைக்கும் மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதானம், தேவன் தருகிற சமாதானம், மனிதனுடைய புத்திக்கும் அவருடைய சக்திக்கும் அப்பாற்பட்ட விசுவாசம், தேவன் தருகிற விசுவாசம். அப்படி ஏ சொன்னார் இல்லையா, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. இந்த உலகம் நமக்கு பல காரியங்களே கொடுக்க முடியும், ஆனா சமாதானத்தை கொடுக்க முடியுமோ? ஹூ கேன் கிவ் தம், யாரு, எந்த மனுஷன் நமக்கு சமாதம் தர முடியும் சொல்லுங்க? எவன் நமக்கு சமாதம் தர முடியும், அல்லது என்னத்தை கொடுத்து, அல்லது எந்த சந்தையில எந்த மார்க்கெட்டில் நம்ம சமாதானத்தை வாங்க முடியும்? நோ, நாம் அறிவோம். பட் ஏ சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன சொல்றது? 53வது அதிகாரம் ஏசாயாவிலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை, ஹி பேட் தி பிரைஸ் ஆல்ரெடி ஆன் தி க்ராஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பீஸ். உன்னுடைய சமாதானத்துக்கான தண்டனையை இயேசு ஏற்கனவே செலுத்தி இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல் வந்தது. வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு வந்தார். இதற்காகத்தான் நான் சுவிசேஷ குண்டங்களை சொல்றேன், கவனிங்க. அதை இங்கேயும் நான் சொல்றேன், வலியுறுத்த விரும்புறேன், கவனிங்க. எவனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கும், அடிச்சு சொல்றேன், அழுத்தி சொல்றேன், தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், கவனிங்க. எவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படாது இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்விலே தேவ சமாதானம் இருக்கிறதுக்கு இடமே இல்லை. பாரு, துன்மை 57வது அதிகாரம் 21வது வசனம்
கவனிங்க.
துன்மார்க்கனுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்லை என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லு. ஐயா, பாவம் செய்கிற மனுஷனுக்கு சமாதானம் ஏது? பாவத்தோடு விளையாடுகிற மனுஷனுக்கு சமாதானம் ஏது? அவர் ஒருவேளை சமாதானம் இருக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம், ஆனா தேவ சமாதானம் அடைய இருதயங்களில் இருக்கிறதுக்கு இடமே இல்லை என்று சத்தியத்தின் அடிப்படை நான் உங்களுக்கு சொல்றேன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேலே வந்தது. அது மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது பூமிக்கு என்ன செய்து சமாதானம் என்று அறிவிக்கப்பட்டது இல்லையா? நாம் அறிவோமே இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து வேதத்துல சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும், சமாதானத்தின் கர்த்தர் என்றும், சமாதானத்தின் பிரபு என்றும், சமாதானத்தின் காரணம் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து வர்ணிக்கிறது வேதம். வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஆகவே இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் ஒரு மனுஷனுக்கு மெய் சமாதானம் ஏது? அடிச்சு சொல்றேன் கவனிங்க. ஏன் தெரியுமோ, ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவருக்குள்ள தேவ சமாதானம் இருக்கிறதுக்கு இடமே இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாவத்தில் புரளுகிற மனுஷனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, தேவனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதோ தேவன் கொடுக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அதை சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்விலே நான் சொல்றதை கவனிங்க. முதலாவது வெற்றியுள்ள வாழ்வு, மேன்மையான வாழ்வுக்கு வெற்றியுள்ள வாழ்வு. இரண்டாவது சமாதானமான வாழ்வு, பீஸ்ஃபுல் லைஃப், சமாதானமான வாழ்வு. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு என்னதான் இருந்தும் அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்றா வாழ்க்கைய நரகம் போல இருக்கு இல்லையா? ஐயோ, இன்றைக்கு எத்தனை வீடுகளை நாம பார்க்கிறோம், எத்தனை வீடுகள் நிம்மதி இல்லை, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனா எல்லாம் இருந்தும் என்ன இல்லை அவனுக்கு நிம்மதி. அப்படி இருக்கிறதை பார்க்கலாம். எல்லா கவனிங்க, மாடா மாடியில கோடி கோடியாக சேர்த்து மாடிகளை கட்டி வாழ்ந்தும் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கலாம். சாதாரண ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் அவர் சமாதானத்தோடு வாழ்ந்தார், எது மேன்மையான வாழ்வு யோசிச்சுப்பார். பாவத்தோடு புரண்டு மாடிகளில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அது மேன்மையான வாழ்வா? அல்லது ஒரு குடிசையில கிறிஸ்து இயேசு கொடுக்கிற சமாதானத்தோடு வாழ்றது மேன்மையான வாழ்வா? எது மேன்மையான வாழ்வு? சரி, நான் சொல்றது கொஞ்சம் யோசி. இன்னைக்கு உலக நாம் என்ன நினைக்கிறோம், அவனை போல இல்லையே இவனை போலேன்னு நாம் யோசிக்கிறோம் இல்லையா? கோடி கோடியாக சேர்த்து மாடி மாடியாக கட்டி அதுல வாழுறான், ஆனா பாவத்துல புரடுறான், வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நம்பிக்கை. ஆனா குடிசையில வாழ்ந்தாலும் ஆண்டவர் இயேசுவினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தோடு வாழுகிற வாழ்வு மேன்மையான வாழ்வா? அல்லது மாட மாடிகையில பாவத்தோடு புரடுகிற வாழ்வு மேன்மையான வாழ்வா? எது மேன்மையான வாழ்வு? யோசித்து பாரு, யோசிச்சு பாரு. ஆகவே மற்றவர்களோட உன்னை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து உன்னை ஒப்பிட்டு பார்த்து மனதில் சோர்ந்து போகாது. உனக்குள்ள இருக்கிறவ பெரியவரப்பா, உனக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக, உனக்கு முடிவில்லாத வாழ்வை தருவதற்காக அல்லவோ தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு மறித்து உன் பாவங்களை மன்னித்து உனக்குள்ள வாழுகிற ஆண்டவர் இயேசு அண்டமைன் பண்ணி இருக்கக்கூடாது பாருங்க. அல்லது ஃபாதர் பாடுறது போல, ஒரு கோடி செல்வங்கள் இடை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகும், அல்லது எத்தனையோ எலும்பு ஆட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாறும். அறிவோமே, நாம் ஒருவரும் இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்தது இல்லை. பிளீஸ், நான் போய்க்கு ஒன்றே கொண்டு போறதும் இல்லை, தனியாக வந்தோம், தனியாக தான் போப்போம். அது மாத்திரமில்லை, தனித்தனியே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அவனவன் சர்வத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை நாம் அடைவோம். கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்பதை நாம் அறிவனுடன் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்ல. எனக்கு அறிவாரத்தை உடைய பிள்ளைகளை, நான் சொல்றது தயவு செய்து கேளு. சமாதானமான வாழ் கிறிஸ்து நமக்கு தருகிற சமாதானமான வாழ், இதுதான் மேன்மையான வாழ். எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, மனுஷன் சமாதானமாக வாழ, நிம்மதியாக வாழ சொல்லுகிறேன். சோ மூன்றாவது சீக்கிரமாய் போவேன், நம்பிக்கையுள்ள ஹோப்ஃபுல் லைஃப், நம்பிக்கையுள்ள வாழ்வு, மேன்மையான வாழ்வு. யோபு 13:15 யோபு 13:15 யோபு 13:15 நாம் வாசிப்போம்.
அவன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்,
என் காரியங்களை அவருக்கு முன்பாக நான் அடுக்குவேன். அது வேற. ஆனா அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமோ, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கை. யோபுட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள், வியாதி, எல்லாவற்றையும் இழந்து போன நிர்கதியாக நிக்கிறான். அந்த வேளையிலும் அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆனவர் பெண் நம்பிக்கை. நம்பி கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வுதான் நம்பிக்கொள்ளவார். தேவனோடு வாழுகிற வாழ்வுதான் நம்பிக்கொள்ளவார். என கரிமான தேவன பிள்ளைகளே, இந்த உலகத்துல எதுவும் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையை தரா அந்த விளையாடு. நான் சொல்றதுல தயவு செய்ய கொஞ்சம் சிந்திங்க. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. நன்றாக கவனி, நான் சொல்றது சிந்திங்க. இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நம்பிக்கையை தர முடியாது. எது நமக்கு நம்பிக்கை தர முடியும், யார் நமக்கு நம்பிக்கை தர முடியும், கொஞ்சம் யோசிப்பார். நாம் நம்பியிருக்கிறவர்களும் நமக்கு நம்பிக்கையாக இருக்க முடியுமோ? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதுக்கு அவன் மாத்திரம் அப்படின்னு வாசிக்கணும் இல்லை. பட் கர்த்தராகிய தேவன் மேலே யோபு வைத்திருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் உறுதியாக அவன் சொன்ன வார்த்தை அவர் என்னை கொண்டு போட்டார். இப்படியே இந்த வியாதியோட இருந்து என் பிள்ளைகள் எல்லாம் இழந்து என் சொத்து சுகம் எல்லாவற்றையும் நான் இழந்து இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் செத்து போனாலும் அவர் மேல என்ன நம்பிக்கையார். என்னே உறுதி பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷனோட சிறையிருப்பை தேவன் திருப்பாமல் இருப்பாரோ, மாட்டாமல் இருப்பாரோ, அவன் வியாதியின் வஸ்திரங்களை மாட்டாமல் இருப்பாரோ. ஹோப்புல் லைஃப், நம்பிக்கையுள்ள வாழ். இன்றைக்கு உலகத்தில் நாம பார்க்கும் பொழுது அநேகர் வாழ்வில் நம்பிக்கை இல்லை. நான் சொல்றது அந்த கவனிங்க, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகத்தில் இருக்க எல்லாம், வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஓகே. ஆனா ஒரு மனுஷன் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும் பா. நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் ஒரு நடைப்புலத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். அவட வாழ்க்கையில நம்பிக்கை எது? அதான் கவனிங்க, அவட கேளுங்க, ஏன் நீ வாழ்றாய்? எனக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுது. ஆகவே தான் நமக்கு என்ன சொன்னாங்க, இருக்கும் பல இன்பங்களை அனுபவி. மனுஷன் எதையெல்லாம் விரும்புறானோ அதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் அனுபவிக்கணும். ஏன்னா செத்து போயிருந்த வாழ்க்கை இதுதான். ஏன்னா அவனுக்கு மறுமையை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை. அவதான் அந்த ஐஸ்வர்யவானம் அப்படித்தான் இருந்தா, மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லாமல், அது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தபடிதான் நம்ம மரிச்ச போது பாதாளத்தில் கொண்டு விடப்பட்டார். இன்றைக்கு அநேகருக்கு மறுமையை குறித்த நம்பிக்கை இல்லை, ஆண்டவரை குறித்த நம்பிக்கை இல்லை, கிறிஸ்து இயேசு குறித்த நம்பிக்கை அநேகருக்கு இல்லை. நான் சொல்றேன் கவனிங்க, ஆகவே தான் அவர்களோட வாழ்வில் நம்பிக்கையும் இல்லைப்ப. கிறிஸ்து இயேசுவை தெய்வமாக கொண்டிராத ஒரு மனுஷனோட வாழ்வில் நம்பிக்கை இது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ற சவால சொல்ற கேளுங்க, கிறிஸ்து ஒரு மனுஷனோட வாழாவிட்டார், மனிதனோட வாழ்க்கையில இல்லாவிட்டார், அவனுக்கு நம்பிக்கை இது சொல்லுங்க. திறமை இருக்கலாம், திறமை நம்ப போறோமா? முடிவில் அதை நம்மை பாதுகாக்குமா? பணம் இருக்கலாம், பணம் நம்மை பாதுகாக்குமா? அப்படின்னு ஐஸ்வர்யமான பாதாளத்திலிருந்து அவன் வச்சிருந்த ஐஸ்வர்யம் பாதுகாத்திருக்கலாமே. அதான் கவனி, பெரிய மாடிகளை கோடி கோடியா கொட்டி கட்டி இருக்கலாம். நாம் மறிக்கும் போது அம்போன் எல்லாத்தையும் விட்டுருப்போம். இப்ப நான் யோசிச்சேன், தான் இருக்கிற வீடு யாரோ ஒருவர் எப்படியோ கட்டி இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இப்ப நாங்க இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கோம், வாடகை இருந்தாலும் வீட்டில் இருக்கோம். உங்கள் அநேகர் இருக்கிற வீடு யாரு கட்டுறது தெரியாது இல்லையா? அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க. வாடகை இருந்தாலும் நாம இன்னைக்கு இந்த வீட்டுல கூடியிருக்கோமே, மழைகள் வெயில் இல்லாமல் பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறது நமக்கு ஒரு இடம் வீடு தேவையா இருக்குது இல்ல? பாருங்க, யாரோ கட்டினா அவனுக்கு வாடகை இருந்தாலும் கூடியிருக்கோம். பாருங்க, இங்க பாருங்க, யாரோ கட்டியிருக்கான், அவங்களுக்கு தெரியாது நாம இந்த இடத்துல வந்து ஆராதிக்க போற முடிச்சு. அப்ப நம்ம தேவன் நம்ம அறிந்திருக்கிறாரு, நம்ம கிட்ட நெருக்கடி இருந்தாலும் அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பல்லேலூயா. ஆத்திய பல போல சேர்க்கிற யார் அதை அனுபவிப்பார் என்றார். நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? எதை நாம நம்புறோம்? நம்முடைய புத்தியை நம்புறோமா? நம்முடைய திறமையை நம்புறோமா? நம்ம பலத்தை நம்புறோமா? அல்லது சில மனுஷங்களை நம்புறோமா? அல்லது பணத்தை நம்புறோமா? எதை நம்ம நம்புறோம்? யோவு சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டார், நம்பிக்கை. எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் போயிட்டு இப்ப இருக்கிறது வியாதி தான். அதுண்டுதான் நான் கண்டு மிச்சம், தேவனை தேடி நான் கண்டது மிச்சம் வியாதி. பட் அவர் என்னை கொண்டு போட்டார், அவர் மேல நம்புகிறார். கரிபான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசுவாக இருக்கட்டும். சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தாவே நீரே நம்புகிறார். நாமும் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைப்போம். நமக்கு நம்பிக்கையுள்ள வாழ்வை தரக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையாக இருப்பார் என்றால் அதுவே மேன்மையான வாழ்வு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் போகட்டும். நாலாவது காரியம் என்னவென்றால், சீக்கிரம் பாருங்க, என்னோட கூட படிங்க. பிலிப்பியர் 3:5-8 சீக்கிரம் பட்ட முடிக்க போறோம். பிலிப்பியர் 3:5-8 படிப்போம். படி.
நான் 8 விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியிலே தனக்கு இருந்த மேன்மைகளை குறித்து பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, மாமிசத்தின்படி நம்பிக்கை வைக்கணும் தான், நான் அதிகமாக நம்பிக்கை வைக்கலாம் சொல்லிட்டு தான் அடுக்கிறார். இது எல்லாத்தையும் தன்னுடைய மேன்மைகள் எல்லாத்தையும் அடுக்கிட்டு சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் இப்ப நஷ்டமாக என்ற கவனிங்க. முன்பு நான் சொன்ன தேவவசனத்தை பகுத்து கேட்க விரும்புவது, நான் சொல்ற கேளுங்க, முன்பு இவைகள் எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தது, இப்போது இன்றைக்கு இவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டமாக இருக்கு. காரணம் என்ன? வர வேண்டியவர் உள்ள வந்துட்டார் பாருங்க. ஆகவே முன்பு எனக்கு மேன்மையாக இருந்தவர்கள் எல்லாம் இப்ப எனக்கு என்ன ஆயிட்டது? நஷ்டமாகி போயிட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்காய் இழந்தவர் எவரும் தருத்திரதானதில் ஒரு பக்தி உள்ள மனுஷன் பாடுறான் பாருங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு எனக்கு மேன்மைகள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நஷ்டம் என்று நினைக்கிறேன். அது மாத்திரமில்ல, அவைகளை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவைகளை குப்பை. எந்த நிலைமைக்கு வந்துட்டான் ஒரு தேவன்? ஆகவே நான் சொன்ன, கிறிஸ்துவினால் இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. நானும் இந்த உலகத்துக்கு கிறிஸ்டியானிட்டி உலக மேன்மைகளை அடுக்க நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுறேன். உலகம் உலகம் எனக்கு கிறிஸ்துனாலே அறையப்பட்டிருக்கு, நான் உலகத்துக்கு அறையப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள உலக ஆசைகளும் உலக காரியங்களும் இருக்கிறது எப்படி? அப்படிப்பட்டவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி? முடிவு பட் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், லிசன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ரட்சிக்கப்பட்டிருக்கவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அர்த்தம் என்ன? அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக இல்லாமல் நடந்து கொண்டார். தேவனும் எல்லாவற்றையும் அறிவார். காட்டா செவரத்தை எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவங்க எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டுவிட்டேன். கிறிஸ்து இயேசுவுக்காய், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காய், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். கிறிஸ்துவுக்காக இதுவரை நாம் இழந்தது என்ன? கோதுமை படியாதது நிலத்தில் விழுந்து மாண்டால் முடிய அது பலன் கூட. சத்தியத்தை அறிவிகள் சத்தியவுகளை விடுதலையாக்கும். அருமையான தேவ ஜனமே, நான் கண்டுகொண்ட உண்மை என்னவென்றால், என் வாழ்க்கையிலே நான் கண்டுகொண்ட உண்மை என்றால், சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்துவோடு வாழ்வதும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுமே மேன்மை உள்ள வாழ்வு. இதை நான் எங்கு சொல்லுவேன், எங்கும் புலங்குவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைண்டான். முன்பு சபையை துன்பப்படுத்துறவர் இன்றைக்கு எந்த சபையை துன்பப்படுத்தினானோ இன்றைக்கு அவனே சபையை கட்டுகிறவனாக, எந்த மனுஷன் சபையை துன்பப்படுத்தினானோ அந்த மனுஷனை கொண்டே பிற்பாடு ஆண்டவர் அநேக சபைகளை கட்டி எந்த மனுஷனை மாற்ற தேவனால முடியும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டாண்டு ஸ்தோத்திரம். தேவனால கூடாத காரியம், நத்திங் இம்பாசிபிள் வித் காட். அவர் காட் இஸ் ஆல்மைட்டி எல் ஷடாய். சூழ்நிலைகளை மாற்ற தேவனால முடியும், மனுஷர்களுடைய சுபாவங்களை மாற்ற தேவனால முடியும். முடியாதவர்களை முடிய வைக்கிற தேவன், வளையாதவர்களை வளைக்கிற தேவன், உடையாதவர்களை உடைக்கிற தேவன், கல்லான இருதயங்களை கரைய வைக்கிற தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பயனுள்ள வாழ்வு. முன்பு பயனில்லாத பாத்திரம் பவுல், படித்தவர், பெரிய மேதைங்க, ஸ்காலர், கமாலியனுடைய பெரிய வேத பண்டிதனாகிய கமாலியனுடைய பாதத்தில் இருந்து கற்று தேர்ந்தவன், ஸ்காலர். அவன் பல பாசியங்கள் பேசுறவனாக இருந்திருக்கிறான். பெரிய புத்திசாலி, படித்தவர். ஆனா அவன் வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்துவுக்கு முன் பயனில்லாத வாழ்வு. பக்தி வைராக்கியம் இருந்தது. பக்தி வைராக்கியத்தினாலதான் சபையை துன்பப்படுத்தி இருக்கிறான். அத பிற்பாடு அவன் சொல்ற, அது அருவி கேட்ட வைராக்கியம் இல்லை. அதே மனுஷன் தடவாயா சார், அந்த நாள் எனக்கு வைராக்கியம் இருந்தது. அறிவு கேட்ட அர்த்தம் என்ன? அது சத்தியத்தின்படியான வைராக்கியம் இல்லை, அது மாமிசத்தின் பிரகாரமான வைராக்கியம். சிலருக்கு வைராக்கியம் இருக்கு, அது மாமிச பிரகாரமான வைராக்கியம், சத்தியத்தின்படியான வைராக்கியம் இல்லை. முன்பு பயனில்லாத பாத்திரம் பவுல், இன்றைக்கு பயனுள்ள பாத்திரம். ஆகவேதான் பயனுள்ள பாத்திரமாக மாறுவதற்காக தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் குப்பையும் இவன் அப்போது பிறவி போனக்கு மறுபடி பிறந்து விட்டேன், மலர்ந்து விட்டது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள். மறப்பது எப்படி, மறைப்பது எப்படி? பயனுள்ளவாழ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நாம் ஒரு பயனுள்ள வாழ்வு வாழ்றோம். சிந்திச்சு பாரு, அல்லது நமக்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை குறித்து அது சொல்றேன். அதே கவனிங்க, கத்தருக்குள்ளே நான் உங்களை சொல்ற புத்திமதி என்னவென்றால், தேவன் சொல்ல வேண்டியது இந்த கடமை பாருங்க. எனக்கு ஒரு வேலை போட்டிருக்கிறார் யசமா. அவத்தை நான் பயத்தோடு வேறவும் பகலுமாக யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் தேவன் அறிவார். என் குடும்பத்தை குறித்து நான் யோசிக்கிறது பார்க்க, சபை குறித்து அதிகமாக யோசிக்க பாரப்படுறேன். தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் பண்றேன். தேவன் அறிவார். என ஒருவராவது மிஸ் பண்ணிடக்கூடாது தேவன் ராஜ்யத்தை. என்ன பாதாளம் நரகம் கொடுமையானது, அங்கு போர்வுகள் திரும்பி வர முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இரவு பகலாக ஜெபம் பண்றேன். தேவன் அதை அறிவார். எனக்கு அந்த வேலை போட்டிருக்கபடியா செய்யும். ஆகவே உங்களுக்கு அன்பான சொல்றேன், தயவு செய்து கேளுங்க கேளுங்க. நான் பயனுள்ள பாத்திரங்களாக இருக்கணும். வேதம் சொல்றது காலத்தை பிரயோஜனப்படுது. Use your time which has given by the Lord, by the grace of God. தேவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, தேவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள், நேரங்கள், வேதம் சொல்ற காலங்கள் உங்களுடைய கரத்தில். அதுல சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? வருஷங்கள் உங்களுடைய கரத்தில். மை இயர்ஸ், என்னுடைய காலங்கள், என்னுடைய வருஷங்கள், உங்களுடைய கதை. ஒவ்வொரு வயது போகும் பொழுது ஒவ்வொரு வருஷம் இந்த வாழ்க்கையில குறைஞ்சிட்டே போகுது. ஆகவே அந்த பைபிள் சேஸ், காலத்தை பிரயோஜனப்படுத்து. அவன் அங்க பாதாளத்துல போய் கிடந்தா அவனுக்கு புத்தி வருது. இன்னும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க எனக்கு உடம்பரப்புகள், அவங்களும் தங்களுடைய காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம அந்த மாதிரி அவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு அவங்களும் வந்துடக்கூடாது. சென் சம்படி லாசரி அனுப்போ, இந்த இடத்துக்கு வராதபடி அவங்களை அனுப்போ. இப்பதான் அவனுக்கு புத்தி வருது பாரு. பட் இட் வாஸ் டூ லேட். பாதாளத்துல கிடந்த ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபமும் தேவடத்தில் எட்டாது பாரு, எட்டாது. தேவ சமூகத்தை கிட்ட இங்கதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கை வாய்ப்பு. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு, இதுதான் சந்தர்ப்பம். This is the time to do something for the Lord. காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு இதான் நேரம், இதான் காலம். யாரும் வேசியத்துக்கு வரப்பட ஆண்டவரும் என்னை விடல. கர்த்தருக்கு முன்னால சொல்ல, மனசாட்சியை தொட்டு சொல்ல. என் உறவுகளுக்கு எனக்கு என்ன பார்த்தா வாழ தெரியாத விட அவங்களுக்கு நினைப்பு. நான் உதவி செய்தவர்கள் கேட்ட ஒரு வேண்டிய உலகப்புற ஹாய் வேண்டும் இருக்கிறார். பட் அவர்களுக்கு என்னை பார்த்தா ஒரு நிறைப்பு, அல்லது உள்ளதுல சிரிப்போம். பட் எனக்கு தெரியும் நான் வாழ்ற வாழ்க்கை. அவங்க வாழ்ற வாழ்வு மேன்மையுள்ள வாழ்வா அல்லது நான் வாழ்ற மேன்மையுள்ள வாழ்வான்றது காலம் பதி சொல்லும், நாட்கள் பதி சொல்லும். ஆகவே தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷையே, பின்னானவைகளை முன்பாக நினைத்து வாழ கற்றுக்கொள். மறுமையை நினைத்து இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள். இந்த உலகத்தில் உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் வாய்ப்பு. ஆகவே உன் காலத்தையும் உன் நேரத்தையும் பயன்படுத்து, நீ பயன்படுத்தி ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறு. அதுதான் உனக்கு பரலோகத்தில் மிஞ்சும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். அடிக்கடி ஒரு வசனத்தை நான் யோசிப்பேன். வேதம் சொல்லுது, அனுபவிக்கிறதுனால் எல்லாம் அழிந்து போ. என்னத்தை இந்த உலகத்தில் அனுபவிச்சாலும் கொஞ்சம் வேத வசனத்தை சிந்திச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, ஏன் சொல்றாரு, வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன். உலகத்தை முடிவு குறிஞ்சி மார்க்கில் வாசிக்கும் உலக முடிவு குறிச்சு ஏ சொல்றாரு, இடையில வாசிக்கிறோம் சிந்திக்கிறது. இப்ப நானே நாம வாசிக்கிறோம், வாசிக்கிறது சிந்திக்கிறது இல்லை, அதான் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா நமக்குள்ள ஏற்கனவே அநேக காரியங்கள் நிறைஞ்சு போயிருக்கு. அவைகளாம் உலக காரியம், அவைகள் தான் நம்ம. பட் வி ஆர் ரீடிங் தி ஸ்கிரிப்ட்ஸ். ஏன்னா அங்க பைபிள் அடிக்கடி சேர்த்துல சொல்லிட்டே இருக்க, வாசி 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 வாசி. அல்லது பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளை படி படி படி, அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க, பிள்ளைகள் படிக்குதான், படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, கதைக்கு சொல்றேன். அது போல இங்க பைபிள் விசேஷத்துல படி 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 அங்க சொல்லி கத்திட்டே இருக்கிறான். ஆனா நாம வாசிக்கிறத நாம சிந்திக்கிறது இல்லை. ஆகவேதான் வேத வசனம் நமக்கு தங்கி தெரிகிறதும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. நீங்க வாசிச்சா வாசிக்கிற வேத பகுதியை, வேதத்தை மூடின பிற்பாடு என்ன வாசிச்சிங்கிறத கொஞ்சம் யோசி, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஹலோ, இப்படி சொல்லதான் பெரிய வேத பண்டிதவன் தயவுசு அப்படின்னு நினைக்கல, கடவுளுக்குள்ள நான் சொல்ல விரும்புறத சொல்றேன். வாசிச்சு முடிச்ச பிற்பாடு என்னத்தை வாசிச்சுங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்பொழுது அது நம்மளோட மனதில் ஆழமாக பதியிறதுக்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உன்னை கற்க வேண்டிய விதத்தில் நாம கற்றுக்கொண்டா, படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிச்சுட்டா, நம்ம மனசுல இருந்து அதை மாறாது, மறையாது. ஆழமாக உள்ளத்துல பதிஞ்சிட்டா அது நிலகுல உள்ளத்தை விட்டு அழியாது. சாகும் வரை இருக்க வேண்டிய தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நான் சாகும் போது எனக்கு இருக்கட்டும். என்ன நஷ்டம், அதுல என்ன கஷ்டம், இருக்கக்கூடாதவர்களால் எங்க இருதத்தை நான் நிறைக்கிறது சரியா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளால் என் இருதத்தை நிறைக்கிறது சரியா? பக்தியுள்ள வாழ்வுக்கும் பரிசுத்த வாழ்வுக்கு அம்மா ஐயா தேவனுடைய வசனம் நம்முடைய இருதத்தில் நிறப்பட்டது, நிறப்ப நடமாடு வேதங்களாக மாறினாலே நலந்தாரு. இதுல என்ன தப்பு? பயனுள்ள பாத்திரங்கள் நேரம் போற முடி. ஐந்தாவது ஃபைனல் இயர் லாஸ்ட், கடைசியாக எக்ஸலண்ட் மேன்மையுள்ள வாழ்வு ஐந்தாவது பாகம் என்னவென்றால் அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. சோ பிலிப்பர் இரண்டாம் அதிகாரம் 4-7 வாசிங்க முடிப்பு. பிலிப்பர் இரண்டாம் அதிகாரம்,
அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக.
போது நேரத்துக்கு அங்கால கிறிஸ்தியேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்கு இப்படி நேரம் கவனிங்க, இது உங்களுக்கு தெரியும். வசனம் என்ன பண்ண, ஆசீர்வாதமான வாழ்வுக்கு அடிப்படை சத்தியம் இங்கதான் இருக்கு. அவனவன் தனக்கு ஏற்றவைகளே அல்ல, தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பானாரு. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் வசனத்து எனக்கு சேர்த்துதான் சொல். அடுத்த வசனம் கிறிஸ்தியே சுருந்த சிந்தையே உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் என்னங்க? கிறிஸ்தியே சுருந்த சிந்தை என்ன? கிறிஸ்து தனக்காக இந்த உலகத்துல வாழு. இயேசு 33 இந்த உலகத்துல வாழ்ந்தோம் எல்லாம் அறிவுமே. ஆனா இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு இமைப்பொழுது கூட தனக்காக வாழல. ஆகவே கிறிஸ்தியே சுருந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணும். ஆகவே தனக்கானவைகளை மாத்திரம் ஒரு மனுஷன் யோசிப்பானாக இருந்தா, தனக்கானவைகளையே எப்பொழுதும் சிந்திச்சு அல்லது தன் குடும்பத்துக்கு ஏத்தியே நெடுக சிந்திச்சு கொண்டிருப்பான் இருந்தா, நான் சொல்ற கேளுங்க, சுயநலம், செல்ஃபிஷ். சரி, இப்ப இதை குறித்து 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 1 வசனம் என்ன சொல்றது? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று தெரிஞ்சுக்கும் என்று வேதம். அதுல கடைசி நாட்களில் மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்ற முதல் நம்பர் வந்தது தற்பரியர்கள், தன்னலவாதிகள் அல்லது சுயநலவாதிகள். உலைகள் நான் வாழ்ந்தா போதும், அது என் குடும்பம் வாழ்ந்தா போதும், எனக்கு மற்றவர்கள் குறித்து எந்த கவலையுமே இல்லை. நல்ல விசுவாசியம் இருக்குது, தோத்திரம். ஆனா அந்த மருத்துவ பைபிள் சேஸ் கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களுக்கு கிடையாது. அப்ப இது குறிச்ச விளக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து பல்லோகத்திலே இருந்திருந்தார், இருந்திருக்கலாம் இல்லையா? பிதாவின் வலது பாசத்திலே இருந்தார். அவர் இந்த உலகத்தை செலுத்தி நான் அவர் பக்கத்திலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இயேசு பரலோகத்தில் இருந்தார். ஆனா இப்ப பரலோக மேன்மையை திறந்து காத்தே பூமியில் இருக்கிற காத்தே பாவமாக இருக்கு. இந்த பாவ பூமியில இறங்கி வந்தார் எதற்காக? நம்மேலே கொண்ட அன்பு, நம்மேலே கொண்ட பாசம், நம்மை விடுதலையாக்க, நம்மை மீட்க, நம்மை தாமை வறுமையாக்கி அடிமை ரூபப்படுத்தி மனுஷ சாயலாக இயேசு பூமி பல்லவத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன? இன்னைக்கு நம்ம நிலம் பாவத்துல பறந்து, பாவத்துல வளர்ந்து, பாவத்துல மறித்து பாதாளம் போயிருப்போம் இல்லையா? ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்தார், மனுஷனாக்கி உன்னையும் என்னை மீட்பத்து மீட்டு பல்லவம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக இயேசு வாழ்ந்தாரு, மற்றவர்களுக்காகவே தன்னை ஜீவனை கொடுத்தார். கணக்கு பிடுங்க, இயேசு எனக்காக வாழ்ந்தார், உனக்காக வாழ்ந்தார், உனக்காக மறித்தார், இயேசு எனக்காக மறித்தார். ஆகவே நான் சுயநலம் உள்ளவனாக இருக்க முடியாது. ஓசியா 10:1 சொல்றது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அர்த்தம் என்ன? ஏன்னா அது தனக்குத்தானே கனி கொடுக்குது. அப்ப தனக்குத்தானே வாழ்ற எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவன் அல்ல. ஆகவே மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை, மற்றவர்களை குறித்த ஒரு அன்பு, மற்றவர்களை குறித்த ஒரு வாரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டியது வேத வசனத்தின்படியான சத்தியம். அப்படி இல்லாவிட்டால் நாம் சுயநலம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்வோம், சத்தியத்துக்கு விரோதமான ஒரு வாழ்வு நாம் வாழ்வோம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே மேன்மை உள்ள வாழ்வு எது? கிறிஸ்து, கிறிஸ்துவோடு வாழ்ற வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்வு தான் மேன்மை உள்ள வாழ்வு. அது வெற்றி உள்ள வாழ்வு, அது சமாதானமான வாழ்வு, அது நம்பிக்கை உள்ள வாழ்வு, அது பயனுள்ள வாழ்வு, அது கடைசியாக பார்த்தபடி ஆசீர்வாதமான வாழ்வு. தேர போயிட்டபடியா முடிக்கிறேன். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ வசனத்தின்படி வாழ்வது ஆசீர்வாதமான வாழ்வு. இத்தகைய வாழ்வில் வருகிற பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் மறுமையிலே நமக்கு மேன்மையாக இருக்கும். ஆசீர்வாதமான வாழ்விலே பாடுகள் இல்லை என்றதுக்கு அல்ல. இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ்ந்த அநேக தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பல பாடுகளுக்கு கடந்து சென்றிருக்கார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆசீர்வாதமான வாழ்வு என்பது சொல்லுங்க, சொல்றேன் கேளுங்க, எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கேன்? உன்னால ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டிருப்பாரு, அந்த நீ ஆசீர்வாதமான வாழ்வா இருந்திருக்கேன். நாலு பேருக்கு நடிச்சதை அறிவிச்சிருக்கியா, சுவிசேஷத்தை சொல்லியிருக்கியா, கட்சிப்புக்கு நடத்திருக்கிறியா, மற்றவர்களை பலப்படுத்தி இருக்கிறா, மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறியா, மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறியா, மற்றவர்களுக்கு நற்கரியை செஞ்சிருக்கிறியா? இதுவே ஆசீர்வாதமான ஒரு வாழ். மற்றபடி இந்த உலக வளங்களும் இந்த உலக நன்மைகளும் அல்ல ஆசீர்வாதமானவள். கத்தர் அதை நமக்கு தருகிறார், மறுக்கிறது இல்லை. ஆனால் ஆசீர்வாதமான வாழ்வு மற்றவர்களுக்காக வாழ்ற வாழ்வு. கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்த ஸ்தோத்திரம் எழுதறிப்போமா, ஜெபம் பண்ணுவோம்.